அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழ் ஓசை. ஜூன் மாதம் 9 நாள் வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் பிரமீலா கிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் இலங்கை நிதியமைச்சருக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்தது குறித்த செய்தி. சென்னையில் கடல் சீற்றத்தால் மக்கள் வீடுகளை இழந்துள்ளது பற்றிய செய்தி.
அலை அப்படியே நவுந்து வந்தது. இப்ப அதிகமா வந்து ஒரு 10 அடிக்கு அலை வந்து அடிக்கிற மாதிரி அலை எழும்புது.
இலங்கை தெஹிவளை பிரதேசத்தில் பள்ளிவாசல் விரிவாக்கத்திற்கு அதிகாரிகள் விதித்துள்ள தடை பற்றிய செய்தி. இன்ன பிற செய்திகளை கேட்கலாம்.
செய்தி அறிக்கையை வாசிப்பவர்கள் சிவகுமார் மற்றும் அறவாடி இளம்பருதி.
ஜனநாயக கட்சியின் சார்பாக அதிபர் தேர்தலில் போட்டியிட நம்பிக்கையுடன் இருக்கும் செனட்டர் பெர்னி சாண்டர்ஸை இன்னும் சிறிது நேரத்தில் வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் ஒபாமா சந்திக்க உள்ளார். சாண்டர்ஸை அவரது போட்டியை முடித்துக்கொண்டு ஹில்லரி கிளிண்டனுக்கு ஆதரவளிக்குமாறு ஒபாமா கேட்டுக்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த செவ்வாய் அன்று கலிபோர்னியா மற்றும் நியூஜெர்சி ஆகிய மாநிலங்களில் பெற்ற வெற்றிகளைத் தொடர்ந்து அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சியின் சார்பான நியமனத்தை பெற போதுமான பிரதிநிதிகளை ஹில்லரி கிளிண்டன் பெற்றுள்ளார்.
பிரிட்டனின் கன்சர்வேட்டிவ் மற்றும் அத்தொழிற்கட்சியைச் சேர்ந்த 2 முன்னாள் பிரதமர்கள் பிரிட்டனின் ஐரோப்பாவை விட்டு வெளியேறினால் பிரிட்டனின் எதிர்காலம் ஆபத்தான நிலைக்கு தள்ளப்படும் என்பதை எச்சரிக்க கூட்டாக இணைந்துள்ளனர். வட அயர்லாந்தில் இன்று ஆற்றவுள்ள உரையில் ஜான் மேஜர் மற்றும் டோனி பிளேர் ஆகிய 2 முன்னாள் பிரதமர்களும் பிரிட்டன் ஐரோப்பாவை விட்டு வெளியேறினால் வட அயர்லாந்தில் ஸ்திரமற்ற நிலை ஏற்படும் என்றும் ஸ்காட்லாந்து பிரிந்து போகும் சாத்தியக்கூறுகள் அதிகரிக்கும் என்றும் தங்கள் வாதத்தை முன்வைக்க உள்ளனர். 2 முக்கிய தலைவர்களும் வட அயர்லாந்தின் சமாதான வழிமுறையிலும் மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய நாடான அயர்லாந்து குடியரசு உடனான எல்லை ஊடான தொடர்புகளை இயல்பு நிலைக்கு கொண்டு வருதல் ஆகியவற்றில் முக்கிய பங்காற்றியுள்ளனர்.
2500 மேற்பட்ட முன்னாள் பெல்ஜிய நாஜிக்கள் இன்னமும் ஜெர்மனி அரசின் ஓய்வூதியத்தை பெற்று வருவது குறித்து பெல்ஜிய அமைச்சர் ஒருவர் கவலை தெரிவித்துள்ளார். இந்த ஓய்வூதியங்கள் தரப்படுவது நிறுத்தப்பட வேண்டும் என்று நாஜிக்களின் கொடுமைகளிலிருந்து தப்பிய பெல்ஜிய குடிமக்கள் கோரியதன் பின்னணியில் உள்ள கோபத்தை அமைச்சர் டேனியல் பெக்குலின் பகிர்ந்து கொள்வதாக அவருக்காக பேசிய ஒரு அதிகாரி பிபிசியிடம் தெரிவித்தார். இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள மெமோரியல் குரூப் என்ற அழுத்தம் தரும் குழுவின் தலைவர், இந்த விவகாரத்தில் பெல்ஜியத்தால் எவ்வித பொருத்தமான செய்தியையும் பெற முடியவில்லை என்பது கவலை அளிக்கிறது என்று கூறியுள்ளார்.
ரஷ்யாவின் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஊக்க மருந்து சோதனையில் சிக்கியவர்களுக்கு தான் உதவியதாக சொல்லப்படும் குற்றச்சாட்டை கோபத்துடன் மறுத்துள்ளார். ஜெர்மன் ஒலிபரப்பு நிறுவனமான ARD தயாரித்த ஆவணப்படத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களுக்கு விட்லி முட்கோ பதிலளித்திருந்தார். தனக்கு எதிரான இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் நகைப்புக்குரியது எனவும் ரஷ்யா மீதான ஒருங்கிணைந்த தாக்குதல் எனவும் கூறியுள்ளார்.
Если страну сделать всё изолировать, то можно потребовать забрать чемпионат мира по футболу.
மேலும் இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் ரியோ ஒலிம்பிக் போட்டிகளுக்கு முன்னதாக ரஷ்யாவை சர்வதேச தடகள போட்டியிலிருந்து விலக்கி வைப்பதற்கு ஆதரவாக தீர்ப்பு அமைய வேண்டும் என்ற நோக்கத்தில் கூறப்படும் குற்றச்சாட்டுகள் என அவர் புகார் கூறினார்.
தங்கள் குடும்பத்தினரை அவமரியாதை செய்துவிட்டதாக பெண்கள் மற்றும் குழந்தைகளை உறவினர்கள் கொலை செய்வதற்கு எதிராக கடுமையான சட்டத்தினை கொண்டு வர பாகிஸ்தானில் உள்ள அரசியல்வாதிகள் அறைக்கூவல் விடுத்துள்ளனர். ஷெர்ரி ரஹ்மான் என்ற செனட்டர் ட்விட்டர் செய்தியில், நாட்டின் கௌரவ கொலைகளுக்கு எதிராக சட்டத்தை அரசு அமல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார்.
செய்தி அரங்கில் முதலாவதாக இலங்கை கண்ணோட்டம். இலங்கை நிதியமைச்சர் ரவி கருணநாயக்காவிற்கு எதிராக சமர்ப்பிக்கப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் இன்று நாடாளுமன்றத்தில் 94 வாக்கு வித்தியாசத்தில் தோற்கடிக்கப்பட்டது. கூடுதல் தகவல்களை தருகிறார் கொழும்பு செய்தியாளர் KS உதயகுமார்.
நிதியமைச்சர் ரவி கருணநாயக்கவுக்கு எதிராக சமர்ப்பிக்கப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் இன்று நாடாளுமன்றத்தில் 94 மேலதிக வாக்குகளினால் தோற்கடிக்கப்பட்டது. இன்று மாலை நடைபெற்ற வாக்கெடுப்பின் பின்னர் சபாநாயகர் கரு ஜெயசூரிய இதனை அறிவித்தார்.
தீர்மான
தீர்மானத்துக்கு ஆதரவாக 51 வாக்குகள் மாத்திரமே பதிவு செய்யப்பட்டது. நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு எதிராக 145 வாக்குகள் அளிக்கப்பட்டுள்ளது. மக்கள் விடுதலை முன்னணியின் உறுப்பினர்கள் கூட்டு எதிர்கட்சியுடன் சேர்ந்து தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களித்தமை விசேட அம்சமாகும். வாக்கெடுப்பு நடைபெறும் போது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சபையில் இருக்கவில்லை. இன்று காலை நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து உரையாற்றிய ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் உறுப்பினர் தினேஷ் குணவர்தன, கடந்த வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்த போது நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க பொருளாதாரம் தொடர்பான தவறான புள்ளி விவரங்களை நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பித்துள்ளதாக குற்றம் சாட்டினார். தற்போது அரச நிதி நிர்வாகத்தில் பாரிய முறைகேடுகள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்த தினேஷ் குணவர்தன, அத்தியாவசிய பொருட்கள் மீது விதிக்கப்படும் அதிக வரி காரணமாக நிதியமைச்சர் பொதுமக்களை மேலும் கஷ்டத்தில் தள்ளியுள்ளதாக குற்றம் சாட்டினார். இவ்வாறான செயற்பாடுகள் காரணமாக நிதியமைச்சர் மீது நாடாளுமன்றம் வைத்திருந்த நம்பிக்கை இழக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் தினேஷ் குணவர்தன, மேலும் அந்த பதவியை வகிப்பதற்கு அமைச்சர் கருணாநாயக்கவுக்கு முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க கருத்துக்களை தெரிவித்த போது, கடந்த ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட பாரிய ஊழல்களை ஒழிப்பதற்கு தான் நடவடிக்கைகளை மேற்கொண்டதன் காரணமாகவே எதிர்கட்சியினர் தன் மீது இவ்வாறான பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்துவதாக தெரிவித்தார். நல்லாட்சி அரசாங்கத்தின் கீழ் தேசிய பொருளாதாரம் பாரிய வளர்ச்சி கண்டுள்ளதாக தெரிவித்த அமைச்சர் கருணாநாயக்க, நாடு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார். தன் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க எதிர்கட்சியினர் இன்று தவறியுள்ளதாகவும் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க மேலும் தெரிவித்தார்.
கே எஸ் உதயகுமார். இலங்கையில் தெஹிவளை பிரதேசத்தில் உள்ள பள்ளிவாசல் விரிவாக்க பணிகளுக்கு உள்ளூராட்சி நிர்வாகத்தினரால் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான செய்தியை தருகிறார் மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
கொழும்புக்கு வழியே தெஹிவளை பிரதேசத்தில் உள்ள பள்ளிவாசல் ஒன்றின் விஸ்தரிப்பு பணிகளுக்கு தெஹிவளை கல்கிசை மாநகர சபையினால் தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே வழங்கப்பட்ட அனுமதி ரத்து செய்யப்பட்டு இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கூறுகின்றார் நவமணி பத்திரிகையின் பிரதம ஆசிரியர் என்எம் அமீன்.
2001 தொடர்ந்து இந்த பள்ளிவாசல் பதிவு செய்யப்பட்டு இயங்கி வருகின்றது, தொழுகை நடத்தப்படுகின்றது. நோன்புக்காக இந்த பள்ளிவாசலை வியாபிப்பதற்காக சில நடவடிக்கைகளை பள்ளிவாசல் நிர்வாகிகள் எடுத்திருந்தார்கள். தெஹிவள கல்கிஸ மாநகர சபை அதற்கான அங்கீகாரத்தை வழங்கியிருந்தது. நிர்மாண வேலைகளை ஆரம்பிக்கின்ற போது பிரதேசத்தில் இருக்கின்ற சில பௌத்த பிக்குகளும் பிரதேசவாசிகளும் பள்ளியை வியாபிக்க கூடாது என்று ஆட்சேபித்து எதிர்ப்புகளை தெரிவித்திருந்தார்கள். இதன்படி தெஹிவள கல்கிஸ மாநகர சபை அதற்கு ஏற்கனவே விதித்திருந்த அங்கீகாரத்தை நிறுத்து செய்திருக்கின்றது. நிறுத்து செய்ததன் அடிப்படையில் போலீசார் இந்த பள்ளிவாசல் கட்டுவதை நிறுத்துமாறு வேண்டுகோள் விடுத்திருந்தார்கள். அரசியல் தலைமைத்துவத்துடைய பேச்சுவார்த்தை பிறகு போலீசாருடன் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு நேற்று முன்தினம் மீண்டும் இப்பள்ளிவாசலை நிர்மாணிப்பதற்கு போலீசார் அனுமதி வழங்கியிருந்தனர். ஆனால் மாலை ஆகும்போது இந்த உத்தரவு மீள்பெறப்பட்டு பள்ளிவாசல் நிர்மாண வேலைகள் முற்றாக ஸ்தம்பிக்கப்பட்டிருக்கின்றன
என்றார் என்எம் அமீன். இதேவேளை இந்த பிரச்சினைக்கு 2 நாட்களில் சுமூகமான தீர்வொன்றை பெற்றுத்தருவதாக பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். முஸ்லிம் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் இதனை தெரிவித்துள்ளதாக கூறப்படுகின்றது.
உதயகுமார். இலங்கையில் அமைச்சர்களுக்கு வாகனங்கள் வாங்க 118 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்யுமாறு அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ள வேண்டுகோளுக்கு எதிர்க்கட்சியினர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். கூடுதல் தகவல்களுடன் கே எஸ் உதயகுமார்.
அமைச்சர்களுக்கு வாகனங்களை கொள்வனவு செய்வதற்காக 118 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்யுமாறு அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ள வேண்டுகோளுக்கு கூட்டு எதிர்க்கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்த வேண்டுகோளை நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பித்த ஊடகத்துறை அமைச்சர் கயந்த கருணாதிலக்க, 30 அமைச்சர்களுக்கு தேவையான வாகனங்களை கொள்வனவு செய்வதற்கு 118 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்யுமாறு நாடாளுமன்றத்திடம் வேண்டுகோள் விடுத்துள்ளதாக தெரிவித்தார். அமைச்சர் மற்றும் பிரதி அமைச்சர்களுக்கு 5 வருடங்களுக்கு ஒருமுறை வாகனம் ஒன்றை பெற்றுக் கொள்வதற்கு அவகாசம் இருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். அமைச்சர்களுக்கு துரிதமாக தங்களது கடமைகளை மேற்கொள்வதற்கு சிறந்த வாகனம் ஒன்று அவசியம் என்று தெரிவித்த அமைச்சர் கருணாதிலக்க, இதன் மூலம் மக்களுக்கு உயர்ந்த சேவைகளை பெற்றுக் கொடுக்க முடியும் என்றும் அறிவித்தார். இதுகுறித்து தற்போது ஊடகங்களின் மூலம் தவறான தகவல்கள் பரப்பப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டிய அமைச்சர் கருணாதிலக்க, அமைச்சர்களுக்கு எதிராக மக்களின் வெறுப்பை தூண்டுவதற்காகவே இவ்வாறான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். அரசாங்கத்தின் இந்த தீர்மானத்தை கண்டிப்பதாக கூட்டு எதிர்க்கட்சியின் ஊடக பேச்சாளரும் முன்னாள் அமைச்சருமான ஜிஎல் பீரிஸ் கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பொன்றின் போது தெரிவித்தார்.
தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் பொருளாதார ரீதியாக மக்கள் பாரிய கஷ்டங்களுக்கு தள்ளப்பட்டுள்ளனர். அதே போன்று இயற்கை அனர்த்தங்கள் காரணமாக மேலும் சில மக்கள் வீடுகளை இழந்து வீதிகளுக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் அமைச்சர்களுக்கு சொகுசு வாகனங்களை பெற்றுக்கொள்வதற்கு 118 கோடி ரூபாவை ஒதுக்கீடு செய்வதை கண்டிப்பதாக ஜிஎல் பீரிஸ் குற்றம் சாட்டினார். இதனை தோக்கடிப்பதற்கு மக்கள் முன்வர வேண்டும் என்று தெரிவித்த முன்னாள் அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் இந்த தீர்மானத்தை வாபஸ் பெறுமாறு அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுத்தார். இதேவேளை எதிர்கட்சிகள் சுமத்தும் குற்றச்சாட்டுகளை நிராகரிப்பதாக நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். மக்கள் சேவைகளை மேற்கொள்வதற்கு அமைச்சர்களுக்கு சிறந்த வாகனம் ஒன்று அவசியம் என்று தெரிவித்த அமைச்சர் கருணாநாயக்க தலைமை நீதிபதி உட்பட நீதிபதிகளுக்கும் புதிய வாகனங்கள் பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அமைச்சர்களுக்கு வாகனங்களை பெற்றுக் கொடுக்கும் போது மாத்திரம் இவ்வாறான அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகளை சுமத்துவதை அனுமதிக்க முடியாதென்றும் அமைச்சர் தெரிவித்தார்.
கே எஸ் உதயகுமார், செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தொடர்வது தமிழக கண்ணோட்டம். சென்னையில் கடல் சீற்றத்தால் பலர் வீடுகளை இழந்துள்ளனர். பல குடியிருப்பு பகுதிகளிலும் கடல் நீர் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களுடன் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
சென்னையின் கடற்கரையோர பகுதிகளில் ஒன்றான பட்டினப்பாக்கம் கடற்கரையில் கடந்த சில நாட்களாக கடல் சீற்றம் அதிகரித்து நீர்மட்டம் உயர்ந்திருப்பதால் கடற்கரையை ஒட்டியுள்ள 50க்கும் மேற்பட்ட வீடுகள் கடலில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன. மேலும் பல வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளதால் அந்த வீடுகளில் வசிப்பவர்கள் வேறு இடங்களுக்கு சென்றுள்ளனர். பட்டினப்பாக்கம் கடற்கரையில் உள்ள ஸ்ரீனிவாசபுரம் என்ற இடத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்தே கடல் நீர்மட்டம் உயர்ந்தும் சீற்றம் அதிகரித்தும் காணப்பட்டது. இதனால் கடலோரம் அமைந்துள்ள பல வீடுகள் அலையின் சீற்றத்தில் நொறுங்கின. இதுகுறித்து பிபிசியிடம் பேசிய ஸ்ரீனிவாசபுரம் மீனவ பஞ்சாயத்தின் தலைவரான சுரேஷ்,
இந்த மாசம் பொறுத்த வரைக்கும் அரிப்பு கம்பல்சரி ஏற்படும். இது வந்து இந்த வருஷம் வந்து கொஞ்சம் அதிகம், குறைஞ்சபட்சம் ஒரு 50-60 வீடுக்கு பாதிக்கப்பட்டு போச்சு. இதில் 60 வீடு கிட்ட பாதிக்கப்பட்டு போச்சு, எல்லாமே போயிடுச்சு. அது போக மீனவர்களுடைய வலை வந்து எக்கச்சக்கமாக பூமிக்கு அடியில் புதஞ்சு போச்சு
என்று கூறினார். 2009 இதே போல கடல் சீற்றம் ஏற்பட்டு சில வீடுகள் நொறுங்கியதாகவும் அங்கு வசித்த பெண்கள் தெரிவித்தனர்.
இது 2009 வந்தது, மறுபடியும் இப்போ வந்துக்குது. இப்போ ஆனால் 2009 வந்து ஆனால் இவ்வளோ தூரம்லாம் வரல. இப்போ தான் இந்த மாதிரி நான் எப்பவுமே பார்த்து கிடையாது. இந்த வரைக்கும் எங்க வீடுலாம் அதுவும் அந்த பக்கம் தள்ளி அங்க இருந்தது. அங்க இருந்தவங்கலாம் இப்பெல்லாம் இந்த பக்கம் வந்திருக்கிறோம் நாங்கெல்லாம்.
இப்போது வீடுகளை இழந்து பாதிக்கப்பட்டவர்கள் பல்வேறு இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பதோடு உணவுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வீடுகளை இழந்து பாதிக்கப்பட்டவர்கள் விரும்பினால் கண்ணகி நகர் போன்ற பகுதிகளுக்கு செல்லலாம் என அரசு தரப்பில் கூறப்பட்டதாகவும் அதில் தங்களுக்கு விருப்பமில்லை என்றும் அங்கு வசிப்பவர்கள் தெரிவித்தனர்.
வந்து கொஞ்சம் அலை அப்படியே நவந்து வந்தது. இப்போ அதிகமாக வந்து ஒரு 10 அலை வந்து அடிக்கிற மாதிரி அலை எழும்புது. நிறைய வீடுங்க பாதிக்கப்பட்டிருக்குது. இந்த பக்கம் 100 வீடுங்க பாதிக்கப்பட்டு, நிறைய குடிசை வீடுங்க கல் வீடுங்க நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு. என்ன பண்ணுறது தெரியல. கண்ணகி நகர்லாம் போனால் எங்களாலலாம் பொழப்பு நடத்த முடியாது. ஏன்னா நாங்களாம் கடலை நம்பி தான் இருக்கோம். எங்களுக்கு இதான் பொழப்பு. இதை விட்டா நாங்கள் வேற எங்கே போயிட்டு பண்ணுறதுன்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியல எங்களுக்கு.
இதற்கிடையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்ட மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் விரைவில் அப்பகுதியில் தூண்டில் விளைவு அமைத்து இதற்கு நிரந்தர தீர்வு காணப்படும் என்று தெரிவித்தார்.
இப்போ எதிர்பாராதான் இயற்கை சீற்றத்தில் ஒரு 50 வீடுகள் வந்து இந்த மாதிரி வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அவங்களுக்கெல்லாம் முழுமையான நிவாரணம் வந்து கொடுப்பதற்கு அம்மாவுக்கு உத்தரவிட்டு இப்போ வந்து அது கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்படும். தவிர வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து மாற்றிடம் அது கூட வந்து அவங்க விரும்பினா வந்து மாற்றிடம் கொடுப்பதற்கு கூட அம்மாவுடைய அரசு முழுமையான அளவுக்கு நடவடிக்கை எடுக்க இருக்கின்றது. கடலுடைய வந்து நீர் மட்டம் வந்து பார்த்திங்கன்னா உயரும் போது இது போல வந்து அறிவிப்புகள் வந்து வரும். ஸோ அது வந்து எங்கெங்க அறிவிப்புகள் வருதோ அங்கங்கே அம்மா வந்து தூண்டில் விளைவு கட்டுவதற்கு வேண்டிய நடவடிக்கை எடுக்க சொல்லியதன் காரணமாக அந்த தூண்டில் விளைவு வந்து அந்தந்த இடத்துல வந்து அமைப்பதற்குரிய சாத்தியக்கூறுகள் இருக்கா என்பதை ஆராய்ந்து அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும்.
சென்னை மட்டுமல்லாமல் குமரி மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் இதே போல பல இடங்களில் கடல் நீர் வீடுகளுக்குள் புகுந்துள்ளது. தென்மேற்கு பருவமழை பெய்யும் காலகட்டத்தில் இதுபோல கடல் நீர் மட்டம் உயர்வது இயல்பானது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆனால் கடந்த ஆண்டுகளைப் போல அல்லாமல் கடல் நீர் பல மீட்டர் தூரம் உள்ளே வந்திருப்பதால் இந்த பகுதியில் வசிப்பவர்கள் தொடர்ந்து அச்சத்தில் இருந்து வருகின்றனர்.
முரளிதரன், நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்பாக ஓரிரு தலைப்புச் செய்திகள்.
ஜனநாயக கட்சியின் செனட்டர் பெர்னி சாண்டர்ஸை இன்னும் சிறிது நேரத்தில் வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் ஒபாமா சந்திக்க உள்ளார். கௌரவ குலைகளுக்கு எதிராக கடுமையான சட்டத்தினை கொண்டுவர பாகிஸ்தான் அரசியல்வாதிகள் அறைகூவல் விடுத்துள்ளனர்.
இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது நிகழ்ச்சிகளை bbctamil.com என்ற இணையதளத்திலும் ஃபேஸ்புக், ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களிலும் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.